கடவுளின் ரோபோ, அனைத்து நேஷன்ஸ் நற்செய்தி வெளியீட்டாளர்களால். ரோபோ என்பது ஒரு இயந்திர எச்சரிக்கை ஒலியாகும. இது உலகின் பெரிய நகரங்களில் பயணிக்கும் போது மக்களை வழிநடத்துகிறது. இது மக்கள் எப்போது தொடரலாம் என்று கூறுகிறது, மேலும் மக்கள் எப்போது நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கிறது. கடவுள் தனது ஞானத்திலும் மனிதகுலத்தின் மீதான அன்பிலும் இந்த உலகில் சில நிறுத்த அடையாளங்களை வைப்பது அவசியம் என்று கண்டறிந்தார். ஏதேன் தோட்டத்தில் கூட, ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலுள்ள ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் உண்ணவும், தங்கள் படைப்பாளரின் பரிபூரண தோழமையை அனுபவிக்கவும் சுதந்திரம் பெற்றிருந்தாலும், கடவுள் அவர்கள் முன் ஒரு ரோபோவை அல்லது நிறுத்த அடையாளத்தை வைக்க கடமைப்பட்டார். எது நல்லது எது கெட்டது என்று அறிவை கொடுக்கும் மரம், மரணத்திற்கு பயந்து அதன் பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லும் நிறுத்தம். ஆதியாகமம் 2:16-17 வரை. பிற்பாடு மனிதகுலம் பெருகிய போது இன்னும் பல சட்டங்களை உருவாக்குவதில் நிறுத்த அறிகுறிகளை அதிகரிக்க வேண்டிய அவசியம் கடவுள் கண்டார். இது பூமியில் உள்ள மக்களுக்கு சில விஷயங்களில் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை அறிய வழிகாட்டியது. இத்தகைய சட்டங்கள் மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல, இயற்கைக்கும் பூமியிலும் பரலோகத்திலும் உள்ள மற்ற அனைத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளன. கடவுள் வலிமை மிக்க கடலுக்கு முன்பாக நிறுத்த அடையாளங்களை வைத்து, தண்ணீருக்கு ஒரு எல்லையை அமைத்து, பூமியை மீண்டும் மூடுவதை தடுக்கிறார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நிறுத்த அறிகுறிகள் உள்ளன. சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் தூங்குவதற்கும் விளையாடுவதற்கும் வேலை செய்வதற்கும் நிறுத்த அறிகுறிகள் உள்ளன. இதுவரை மற்றும் இனி இல்லை என்று நாம் இயற்கையால் கூறப்படுகிறோம். ஒற்றை வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, வணிகம், விளையாட்டு, தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், இராணுவ வாழ்க்கை மற்றும் அறிவியலில் நிறுத்த அறிகுறிகள் உள்ளன. மலை ஏறுதல் அல்லது கடலில், விமானம் மற்றும் பூமியின் ஆழத்தில் தங்கத்தை சுரங்கம் போன்றவற்றில் பல நிறுத்த அறிகுறிகளை நாம் சந்திக்கிறோம். இந்த நிறுத்த அறிகுறிகளை புறக்கணிப்பது பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்தும் மற்றும் மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும். இந்த நவீன நாட்களில் போக்குவரத்து நிறுத்த பலகைகளை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சில விதிவிலக்குகளுடன் வாகன ஓட்டிகள் இந்த பயனுள்ள நிறுத்த அறிகுறிகளை எவ்வாறு கவனிக்கிறார்கள் என்பதை பார்ப்பது மிகவும் அற்புதமானது. அவர்களுக்கு கீழ்ப்படியாதது பேரழிவை நிரூபிக்கும் மற்றும் கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். பயணிகள் ரயில், கப்பல் அல்லது விமானம் சில நிறுத்த அறிகுறிகளை புறக்கணித்தால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழக்கப்படலாம். நமது நவீன அணுகுண்டுகள் மற்றும் பிற இன்னும் அழிவுகரமான குண்டுகள் சில நிறுத்த அறிகுறிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவற்றில் ஏதேனும் மனித தவறு அல்லது அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டால் மனிதகுலத்தின் பெரும் பகுதி அழிக்கப்படலாம். மனிதகுலத்தின் பாதுகாப்பு, மறுசீரமைப்பு மற்றும் இரட்சிப்புக்கான மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான நிறுத்த அடையாளம் கல்வாரியில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தபோது வைக்கப்பட்டது. மனிதகுலத்தை அழிவின் பாதையில் நிறுத்த பூமியில் இதுவரை வைக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ரோபோ இதுவாகும். எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய இரட்சிப்பின் பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளனர். ரோமர் 3:23. மேலும் அனைவரும் நித்திய அழிவை நோக்கிச் செல்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் சாத்தானால் ஏமாற்றப்பட்டதிலிருந்து, ஏதேன் தோட்டத்தில் முதல் நிறுத்த அடையாளத்தை புறக்கணித்ததிலிருந்து மனிதகுலம் அழிவை நோக்கி பரந்த பாதையை எடுத்துள்ளது. உண்மையாகவே கடவுள் தம்முடைய சில உண்மையுள்ள சீடர்கள் மூலம் மேலும் மேலும் நிறுத்த அறிகுறிகளை வைப்பதன் மூலம் அழிவை நோக்கி வெறித்தனமாக ஓடுவதை நிறுத்த முயன்றார். ஆனால் நிறுத்த அறிகுறிகள் புறக்கணிக்கப்பட்டு ஓடிப்போய் மிதிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாசகாரன் எகிப்து தேசத்தின் வழியாக சென்றபோது ஒவ்வொரு வீட்டிலும் கால்நடைகளிலும் உள்ள தலைப்பிள்ளைகளை கொன்று கடவுள் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய இஸ்ரவேலரை நிறுத்தும்படி கட்டளையிட்டார். ஒவ்வொரு வீட்டின் தலைவரும் ஒரு சரியான ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை வீட்டின் கதவு தூண்களில் தெளிக்க வேண்டும். யாத்திராகமம் 12:5-12. இது அழிப்பவரை நிறுத்தும் அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் முதலில் பிறந்தவர்களுக்கு மரணம் வராமல் தடுக்கிறது. தீர்ப்பின் இரவில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் நிறுத்த அடையாளம் அழிப்பவரை உள்ளே நுழைய விடாமல் தடுத்திருந்ததே தவிர ஒரு வீடு கூட இல்லை. யாத்திராகமம் 12:13. ஆட்டுக்குட்டி முதற்பேறானவனுக்காக தன் இரத்தத்தை கொடுத்தது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசுவைப் போலவே உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கொடுத்தார். ஜான் 1:29. பின்னர் இஸ்ரவேலின் படைகள் எரிகோவின் வலிமை மிக்க மதில்களை சுற்றி வளைத்த போது விபச்சாரியான ராகாப் நகரத்தின் சுவர்களில் கட்டப்பட்டிருந்த தன் வீட்டின் ஜன்னலுக்கு சிவப்பு கயிற்றை கட்டி நிறுத்த பலகையை வைக்கச் சொன்னாள். அவள் இஸ்ரவேலின் கடவுள் மீது தனக்குள்ள விசுவாசத்தின்படி விசுவாசித்து நடந்து கொண்டாள். ஜன்னலுக்கு சிவப்பு கயிற்றை கட்டினாள். எரிகோவின் சுவர்கள் இடிந்து விழுந்தபோது ராகாபின் வீட்டில் அழிவு நின்றது. அவளும் அவளுடைய வீடும் காப்பாற்றப்பட்டன. யோசுவா 2:18-19. 6:17-22 வரை. மிகப்பெரிய மற்றும் சக்திவாய்ந்த நிறுத்த அடையாளம். கல்வாரியின் சிலுவை நமக்கு பரலோக அதிகாரத்துடன் கட்டளையிடுகிறது, நம்பிக்கையின்மை மூலம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்துவதை நிறுத்துங்கள். எபிரேயர் 3:12. குடிப்பதையும் திட்டுவதையும் சபிப்பதையும் கடவுளின் பெயரை தூற்றுவதையும் பொய்கள் மற்றும் கேலியான நகைச்சுவைகளை சொல்வதையும் நிறுத்துங்கள். கொலோசையர் 3:8. அனைத்து பெருமையையும் நிறுத்துங்கள், இது வீழ்ச்சிக்கு முன் வரும், இது அழிவுக்கு வழிவகுக்கிறது. நீதிமொழிகள் 16:18. ஒழுக்கக்கேடு, விபச்சாரம், ஓரினச் சேர்க்கை அல்லது உயிருள்ள கடவுளின் கோவில்களாக வடிவமைக்கப்பட்ட நமது உடலை பாவம் செய்வதில் வாழ்வதை நிறுத்துங்கள். கடவுளின் கோவிலாக இருக்கும் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் சிகரெட் அல்லது டாக்கா புகைத்தல், புகையிலையை உறிஞ்சுதல் அல்லது மெல்லுதல் போன்ற பாவ இச்சைகளை நிறுத்துங்கள். 1 கொரிந்தியர் 3:16-17. எல்லா வகையான பெருந்தீனியையும் நிறுத்துங்கள், வாழ்வதற்காக உண்பதற்கு பதிலாக உண்பதற்காக வாழ்க. நீதிமொழிகள் 23:21. கடவுள் மற்றும் அவரது ராஜ்யம் மீதான அலட்சியம், ஆன்மீக சோம்பேறித்தனம் மற்றும் ஒருபோதும் வராத மற்றொரு வசதியான நாளுக்காக இரட்சிப்பை தள்ளி போடுங்கள். நிறுத்தக்குறியை தாண்டி ஒரு படி மேலே சென்றால் உங்கள் நித்திய கண்டனத்தை அர்த்தப்படுத்தலாம். ஏனென்றால் இன்று என் குரலை கேட்டால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. எபிரேயர் 3:15. நிமித்திகர்களிடம் செல்வதையும் சிலைகளை வழிபடுவதையும் மாந்திரீகத்தில் நம்பிக்கை வைப்பதையும் உயிருள்ள கடவுளை அழைக்காமல் இறந்தவர்களிடம் ஆலோசனை கேட்பதையும் நிறுத்துங்கள். உருவ வழிபாடு மற்றும் சூனியம் ஆகியவை மாம்சத்தின் செயல்கள் மற்றும் கடவுளால் கண்டனம் செய்யப்படுகின்றன. உபாகமம் 18:10-12 மற்றும் ஏசாயா 8:19-20. குறை சொல்வதையும் முணுமுணுப்பதையும் நிறுத்தி கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எபேசியர் 5:20. எல்லா வதந்திகளையும் அவதூறுகளையும் நிறுத்துங்கள், மாறாக மற்றவர்கள் உங்களை பற்றி பேசுவதைப் போல பேசுங்கள். நீதிமொழிகள் 26:20-23. அந்த பொறாமை தன்மைக்கு உணவளிப்பதை நிறுத்துங்கள், இது அழிவுகரமானது மற்றும் வெறுப்பு, கொலை மற்றும் மரணத்திற்கு வழிவகுக்கும். மத்தேயு 5:21-22. எல்லா கோபத்தையும் வெறுப்பையும் நிறுத்துங்கள், உங்கள் இதயத்திலிருந்து அதை அகட்டி உங்களுக்கு அமைதியான அன்பான ஆவியை கொடுக்கும்படி கடவுளிடம் கேளுங்கள். பிலிப்பியர் 4:5-7. சிறந்த ஆண்களை கூட கெடுக்கும் பண ஆசையை நிறுத்துங்கள். பணத்திற்கு ஆசைப்பட்ட பலர் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை நிறுத்தி பல துயரங்களை தங்களுக்குள் கொண்டு வந்தனர். யூதாஸ் மற்றும் அவரது இறுதி முடிவை நினைவில் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:10. ஒருபோதும் திருப்தி அடையாத அந்த சுயநல பேராசை மனப்பான்மையை நிறுத்துங்கள். பல பாவங்களை விட இயேசு வெறுத்த அனைத்து பாசாங்குத்தனத்தையும் நிறுத்துங்கள், அதாவது நீங்கள் இல்லாதது போல் பாசாங்கு செய்யுங்கள். 1 பேதுரு 2:1. கடவுளை நம்புவதற்கு பதிலாக இதற்கு பயப்படுவதையும் நிறுத்துங்கள். இயேசு சொன்னார், பயப்படாதே, நம்பு. கடவுள் நம்பிக்கை. ஏசாயா 41:10. கிறிஸ்து அவருடைய புதிய வாழ்க்கையிலும் அவருடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு கொள்வதை நிறுத்துங்கள். 2 பேதுரு 1:3-4. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவரை கொடுத்த தேவனுடைய அன்பை நிறுத்தி பாருங்கள். ஜான் 3:16. பொய் சொல்வதை நிறுத்துங்கள், ஏனெனில் பிசாசு தானே தகப்பன். கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா பொய்களின் ஜான் ஜான் 8:44-10:9. சிலுவையில் நின்று கடவுளின் ரோபோ, உங்கள் பாவங்களை கடவுளிடமும் நீங்கள் யாருக்கு எதிராக தவறு செய்தீர்களோ அவர்களிடமும் திரும்பவும். நாம் கடவுளிடம் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் தம்முடைய வாக்குறுதியை கடைபிடிப்பார், சரியானதை செய்வார். அவர் நம் பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய எல்லா தவறுகளிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். 1 யோவான் 1:9. அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. 1 யோவான் 1:7. சிலுவையில் நின்று கர்த்தர் உங்களுக்காக வாங்கிய இரட்சிப்பை பாருங்கள். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயமடைந்தார், நாம் செய்த தீமையால் அடிக்கப்பட்டார். அவர் அனுபவித்த தண்டனையால் நாம் குணமடைந்தோம், அவர் பெற்ற அடிகளால் குணமடைந்தோம் சுமந்தது. ஏசாயா 53:5-4. கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருந்தார், ஆனால் நமக்காக கடவுள் அவரை நம் பாவத்தில் பகிர்ந்து கொண்டார். அவருடன் நாம் கடவுளின் நீதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:21. கடவுள் உங்களிடம் பேசி அவருடைய சித்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தும் போது மக்களிடம் ஆலோசனை கேட்பதை நிறுத்துங்கள். 2 எஜமானர்களுக்கு சேவை செய்ய முயற்சிப்பதை நிறுத்துங்கள், அதை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் உலகத்துக்கும் சேவை செய்ய முடியாது. லூக்கா 16:13. உலகத்தின் பாவத்தையும் உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் நீக்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவரை நிறுத்தி அவரை பாருங்கள். ஜான் 1:29. எல்லா அவநம்பிக்கையையும் கடவுள் அவநம்பிக்கையையும் நிறுத்துங்கள். கடவுள் நம்பிக்கை வேண்டும். உங்கள் சொந்த திறன்களை நம்புவதை நிறுத்துங்கள் அல்லது கடந்த காலத்தின் தீமைகளை விரும்புவதை நிறுத்துங்கள். லோத்தின் மனைவியை நினைவில் வையுங்கள். நீதிமொழிகள் 3:5. தீய சிந்தனையை விட்டுவிட்டு உண்மையான, மரியாதைக்குரிய மற்றும் தூய்மையான விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். பிலிப்பியர் 4:8. பயத்தில் உங்களை சுற்றி பார்ப்பதை நிறுத்துங்கள். இயேசுவை பார். இயேசுவின் பெயரால் பிசாசை நிறுத்தி எதிர்த்து நில்லுங்கள், அவர் உங்களிடமிருந்து ஓடிவிடுவார். ஜேம்ஸ் 4:7. சிலுவையின் இந்த பரலோக நிறுத்த அடையாளம் கிறிஸ்து இயேசுவில் கடவுளின் மாபெரும் இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் ஏற்றுக்கொள்ளவும் பார்க்கவும் உதவுகிறது. அது ஒரு பரிசுத்தமான மற்றும் நீதியுள்ள கடவுள் தனது தவறான வழிகளில் இருந்து திரும்புவதைக் காணும்போது அதை நிறுத்தவும் செய்கிறது. குற்றமுள்ள பாவிகளாகிய நாம் நித்தியத்தை நரகத்தில் கழிக்க கடவுளின் தீர்ப்புக்கும் கண்டனத்திற்கும் தகுதியானவர்கள். ஆனால் கடவுள் சிலுவையில் ஒரு பாவியைக் கண்டால், அவர் நின்று எல்லாருடைய பாவங்களையும் நீக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாகவும், நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நோய்களை குணப்படுத்துகிறவராகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார். சட்டத்தால் கண்டனம் செய்யப்படுவதற்கு பதிலாக நாம் கிருபையையும் அன்பையும் சமாதானத்தையும் காண்கிறோம். சிலுவையின் மூலம் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் விடுவிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதைக் காண்கிறார். கடவுளின் கோபத்தை நிறுத்துங்கள் என்று சிலுவை கூறுகிறது, இல்லையெனில் நம் மீது வந்திருக்கும். இயேசு, அவர்களை மன்னியுங்கள் தந்தையே, தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று ஜெபித்தார். லூக்கா 23:34. இது தவிர சிலுவை சாத்தானுக்கும், நம்மை அழிக்கவும் நரகத்திற்கு இழுத்து செல்லவும் முயற்சிக்கும் அனைத்து பேய சக்திகளுக்கும் எதிரான ஒரு சக்தி வாய்ந்த நிறுத்த அடையாளமாகும். எங்கள் விடுதலைக்கு குறுக்கு சாட்சிகளுக்காக குற்றம் சாட்டுபவர் பிசாசு நம்மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்தும்படி கட்டளையிடுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் பலியிடப்பட்ட மரணத்தால் நாம் விடுவிக்கப்பட்டோம், அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எபேசியர் 1:7 மற்றும் நாம் ஒப்புக்கொண்ட பாவங்களை அவர் நினைவில் கொள்ளவில்லை. போ. ஆனால் சிலுவை ஒரு நிறுத்த அடையாளம் மட்டுமல்ல, அது நம்மை போக கட்டளையிடுகிறது. அது அவருடைய முன்னிலையில் பச்சை விளக்கு நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்து மற்றும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இப்போது நாம் தந்தையை அணுகலாம். அவருடைய மகன்கள் மற்றும் மகள்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தின் மூலம் நாம் உருவாக்கப்பட்டுள்ளோம். திரை மேலிருந்து கீழாக கிழிந்திருக்கிறது. விருப்பமுள்ளவர் வந்து ஜீவ தண்ணீரை தாராளமாக பருகலாம். இயேசு சொன்னார், நானே வழி, நானே கதவு. ஜான் 10:9. மன்னிக்கப்பட்ட பாவி, குறுகிய ஆனால் திறந்த ஒவ்வொரு நபரின் வழியாகவும் செல்லுங்கள். மார்க் 16:15. சொர்க்கத்தின் வாயில் நீங்கள் பரலோகத்தில் நுழையும் வரை உண்மையாகச் செல்லுங்கள். அங்கு இயேசு உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை துடைப்பார். வெளிப்படுத்துதல் 21:4. இந்த அற்புதமான இலவச முழுமையை உங்கள் சொந்த மக்களிடம் சென்று சொல்லுங்கள். லூக்கா 14:23. இரட்சிப்பு. உங்கள் அண்டை வீட்டாரிடம், உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் எதிரிகளிடம் கூட இயேசு காப்பாற்றுகிறார் என்று சொல்லுங்கள். உலகமெங்கும் சென்று ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. தெருக்களிலும் பாதைகளிலும் விரைவாகச் சென்று எல்லா மக்களையும் அழைத்து வாருங்கள். நாட்டு பாதைகளிலும் பாதைகளிலும் சென்று மக்களை உள்ளே வரச் செய்யுங்கள். அப்போது ஆண்டவரின் இல்லம் நிறைந்திருக்கும். லூக்கா 14:23. போய் இனி பாவம் செய்யாதே.